ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், பதம் 1-3, பாகம் 4. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீபகவானுவாச்சம் அஹிம்சா சத்யமக்ரோத தியாகா சாந்தி அபிஷுனாம் தயாபூதேஷு அலப்த்வம் மார்தவம் ரிஷியச்சல்பலம். ஸ்ரீபகவானுவாச்சம் அஹிம்சா சத்யமக்ரோத தியாகா சாந்தி அபிஷுனாம் தயாபூதேஷு அலப்த்வம் மார்தவம் ரிஷியச்சல்பலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுயக்கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மனம் உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உத்தமமான மனிதரை சார்ந்தவை. ஓம் அஜானாதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண ப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 16, பதம் 1-3, பாகம் 4 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் பலவிதமான அற்புதமான தெய்வீக மனிதர்களுடைய, உன்னதமான மனிதர்களுடைய குணநலங்களை பற்றி பகவான் இங்கே விவரிக்கின்றார். வாய்மை அப்படிங்கிறதை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மக்கள் எளிமையாக பொய் சொல்லுகின்றனர். எளிமையாக, அதாவது பொய் சொன்னால் பாவம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிவதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரை ஏமாற்றுகின்றோம். பொய் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ஒருத்தரை ஏமாற்றுகின்றோம். ஏமாற்றுவதுமே வந்து பாவம் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் ஏமாற்றுவதால் மனிதர்கள் மேல் இருக்கின்ற நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே செல்கிறது. ஒருவரை ஒருவர் யாரும் நம்புவதே இல்லை. சத்தியமாவா எதனா ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறீங்களா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுடைய நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே செல்கின்றன. ஒவ்வொரு மனிதனுமே வந்து நம்மளுடைய சுயநலத்திற்காண்டி போய் சொல்லக்கூடாது. அதாவது வேத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, சில நேரங்களில் போய் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு மனிதரை காப்பாற்றுவதற்காக போய் சொல்லலாம். இப்போ யாருன்னா ஒருத்தர் திடீர்னு யாராவது ஒருத்தர் தேடிட்டு வந்து கொலை செய்யறதுக்கு ஓடியாராங்க அப்படின்னா, ஏங்க இவரை பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கார் பாருங்க போங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன பண்ணிவிடுவார், கொலை பண்ணிவிடுவார். இல்லை ஒரு பசுமாடு ஓடிட்டே இருக்குது, எவனா ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு ஓடுறான், பிடிச்சிட்டு கசாப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி பசுமாடை துரத்துக்கிட்டே வர்றான். அப்போ ஏங்க பசுமாடை பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அந்த சந்துக்குள்ளே தான் போச்சு போங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அது பாவம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தெரியலங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்ம வந்து போய் சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய சுய நலத்துக்காண்டி வந்து என்றைக்குமே வந்து போய் சொல்லவே கூடாது. அப்புறம் இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து நினைப்பேன் நான் நினைக்கிறது சரி அப்படின்ட்டு, நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிறது சரி அப்படின்னு. உதாரணத்துக்கு வாகனத்தில் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு சட்டம், அமெரிக்காவில் போனால் இன்னொரு சட்டம். இந்தியாவில் வந்து இடது பக்கமாக வாகனத்தை ஓட்டிகிட்டே போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் வலது பக்கமாக ஓட்டிகிட்டே போகணும். இங்கே உள்ள சட்டம் அங்கே உள்ள சட்டம் வேறு. அதுபோல் நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய மனசில் அப்படின்ட்டு, இதுதான் சரி, நான் சொல்கிறது தான் வந்து சத்தியம் வாய்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேற ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் செஞ்ச காரியம்தான் சரி அப்படின்னு சொல்லுவார். இதுக்கெல்லாம் யார் வந்து சரியாக தப்பான்னு சொல்கிறது? சாஸ்திரங்கள். அதனால தான் நம்ம வந்து சாஸ்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். சாஸ்திரத்தை கடைபிடித்த பிறகு அதுக்கப்புறம் சாஸ்திரம் முடிவு பண்ணும், யார் சொல்வது கரெக்டு, யார் சொல்வது சரி, யார் சொல்வது தப்பு அப்படின்ட்டு. அதனால் நம்ம என்றைக்குமே வந்து நம்மளுடைய சுயநலத்திற்காண்டி எப்பொழுதுமே வந்து பொய் சொல்லக்கூடாது, வாய்மையாக இருக்க வேண்டும். வாய்மை இருக்கும் பொழுது சமுதாயத்தில் வந்து ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் நம்பிக்கை வளரும். அப்படி நம்பிக்கை வளரும் பொழுது சாந்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, பகவானுக்கும் பிரசன்னம் ஏற்படும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் அக்ரோத கோபமின்மை. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதாரணமாகவே குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போவும் வந்து விளையாட்டில் தான் ஆர்வம் இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கஷ்டம். அதுபோல் பிறந்த மனிதர்கள் அனைவருக்குமே வந்து சிறியவர்களிலிருந்து வயதானவர் வரைக்குமே வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்று. நம்ம வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து தண்ணி குடிக்கிறது போல், கோபம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய சிறந்த மனிதன் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர் தாங்க சிறந்த மனிதன் அப்படின்னு பல பேரை இவர் படிச்சிருக்காருங்க, சிறந்த மனிதனுங்க இவர், உலகத்திலே அதிகப்படியான பணம் வச்சுருக்காருங்க, இவர் தாங்க சிறந்த மனிதர், இவர் கிரிக்கெட்டில் வந்து நல்லா விளையாடுவாருங்க, இவர் வந்து ஹீரோங்க, இவர் ஹீரோயினுங்க, இவர் அரசியல் தலைவருங்க, இவர் சிறந்தவர்கள் அப்படின்னு பல விதமாக சொல்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றன, ஒரு மனிதன் சிறந்த மனிதன் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துகின்றானோ அவனே சிறந்த மனிதன். ஒருத்தர்கிட்ட வம்பே வரல அப்படின்னா அவர் சும்மா இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து எந்த விதமான வந்து யாரும் வம்புக்கும் தும்புக்கும் போகலை அப்படின்னா கோபம் வரவே வராது. ஆனால் வந்து எப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை கோபம் வர வேண்டிய நேரத்தில் நான் வந்து கோபப்படாமல் இருந்தேன் அப்படின்னா நானே சிறந்த மனிதனாக கருதப்படுகிறது. அதுபோல் வந்து கோபம் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் எவன் ஒருவன் வந்து அடக்கி கொள்கின்றானோ, கோபத்தை கட்டுப்படுத்துகின்றானோ அவனே சிறந்த மனிதன். சில பிரபுபாதர் அருமையாக குறிப்பிடுகின்றார், ஒரு மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது அவனுடைய உடல் முழுக்க அசுத்தமாகி விடுகின்றன அப்படின்னு சொல்கின்றார். நம்ம வந்து கோபப்படும் பொழுது கண்ணெல்லாம் வந்து சிவப்பாகிவிடும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இருக்கின்ற அறிவுகள்லாம் மறந்து போயிடும். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், அதிகமாக கோபப்பட என்னாகும் அப்படின்னா வந்து நம்மளுடைய அறிவு ஞானம் அப்படிலாம் வந்து குறைந்து கொண்டே போவோம், எல்லாமே மறந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடல் முழுக்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தேவையில்லாத நடுக்கங்கள் ஏற்படும், அது போன்ற பல விதமான விளைவுகள் ஏற்படும் சரீரத்தில் நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா. அதனால் யார் யாரெல்லாம் வந்து பக்தி பாதையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் துறவு. துறவு அப்படின்னா எல்லாரும் சன்னியாசி ஆகிவிட வேண்டுமா அப்படின்னு கிடையவே கிடையாது. துறவு அப்படின்னா தேவை உள்ள விஷயத்தை பிடித்து கொள்வது, தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுவது. அதுக்கப்புறம் வந்து சாந்தி, அதாவது துறவு அப்படிங்கிறது வந்து தேவை உள்ள விஷயத்தை செய்கிறது அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து திருமணமானவராக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவர் வந்து பகவத் பக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவத் பக்திக்கு வந்து எதெல்லாம் வந்து பாதகமாக இருக்கின்றதோ அதெல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். அதுக்கப்புறம் சாந்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சாந்தி அப்படின்னா மனம் வந்து இருப்பதை வைத்து சுகமடைய கற்றுக்கொள்வது சாந்தி என்று பொருள். குதிரைகளைப் போல வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து தூண்டிவிடாமல் இருப்பதை வைத்து சுகமாக இருப்பதற்கு பழகிக்கொள்வது சாந்தி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து குற்றம் காணாமல் இருத்தல் குற்றம் காணாமல் இருத்தல், இது வந்து மிக மிக கடினமான காரியம். எதை எடுத்துட்டாலும் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சரி கிடையவே கிடையாது. அதாவது நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறேங்க, அவன் ஏங்க அப்படி செஞ்சான். அதாவது இந்த கலியுகத்தில் இருக்கிற மக்கள் வந்து யாரையும் யாருமே வந்து அவங்கள பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நான் வந்து என்னை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருமே என்ன பண்ணுறது அப்படின்னா குறை கண்டுபிடிக்கிறது, இந்த அரசாங்கம் இப்படி, இந்த இந்த நாடு இப்படி, இவன் இப்படி தான் வந்து, இவன் இப்படி தான், இவன் இப்படி தான் அப்படின்ட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைவரையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து குறை காணுவோம். ஆனால் உண்மையான கிருஷ்ண பக்தன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் வந்து எப்பொழுதுமே வந்து முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தவர்களுடைய இருக்கிற குறையை வந்து நாம் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது. அதாவது எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் குருவாக இருக்கார் அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு குருவாக இருக்கீங்க அப்படின்னா பார்க்கலாம். தாய் தகப்பனார் இப்போ அது குழந்தைகளிடம் இருக்கின்ற குறைகளை பார்க்கலாம். எதற்காக அப்படின்னா, அவர்களை திருத்துவதற்காக. ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யன்ட்டு இருக்க குறையை பார்க்கணும், அவர் பார்த்தே ஆகணும். அந்த கலியுகத்தில் அப்படியே எல்லாமே வந்து உள்டா. குரு என்ன பண்ணுறார், சிஷியன்ட்ட இருக்கிற குறையை பார்க்கவே மாட்டார். ஏன் பார்க்க மாட்டார் அப்படின்னா, வந்து சிஷியன் கோச்சிட்டிங்கன்னா ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி குரு என்ன பண்ணுறார், குற்றத்தையே பார்க்கவே மாட்டார். ஆனால் யார் யாரெல்லாம் குற்றத்தை பார்க்கக்கூடாதோ அவர்கள் எல்லோருமே குற்றம் பார்த்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் வந்து குரு எப்பொழுதும் குற்றம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து காவலாளியாக இருக்கார் அப்படின்னா அவர் குற்றத்தை பார்க்க வேண்டும். திருடன் இருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க, நம்ம வந்து உண்மை உன்னதமான நிலையில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருடிட்டு போகிறான் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு யாரையும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர் எப்படி காவலாளியாக முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் அரசாங்கம் இருக்குது அப்படின்னா வந்து குற்றம் காண வேண்டும். குற்றத்தை பார்க்கும்பொழுது தான் வந்து அவனை ஒரு மனிதனை வந்து திருத்த முடியும். அதனால் வந்து சாரம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குருவோட ஸ்தானத்தில் இருக்கோமோ இல்லை ஒரு தாய் தகப்பனாரோட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மனிதரிடம் குறை காணலாம். அதுவும் நல்ல எண்ணத்தில் குறை காணலாம், தீ எண்ணத்தில் கிடையாது. நம்ம எல்லோருமே என்ன எண்ணத்தில் குறை காணுகின்றோம் அப்படின்னா, கெட்ட எண்ணத்தில். இவனை எப்படி வந்து குறை கண்டுபிடிக்கலாம், இவனை வந்து எப்படி நம்ம வந்து கீழே அமுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து குறை கண்டுபிடிக்கிறோம். குறை கண்டுபிடிப்பது ஒரு மனிதனை வந்து அவனுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா, அவன் எதனா தப்பு செய்கிறான் அப்படின்னா வந்து நம்ம எதுக்காண்டிக்கு குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவனை திருத்துவதற்காக குறை கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து குறை காணாமல் இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் கருணையை பற்றி குறிப்பிடுகின்றார். கருணை அப்படின்னா வந்து எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் மேலேயும் நம்ம எப்பொழுதும் கருணையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வந்து கெடுதல் நினைப்பது கூடாது. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் மற்ற மனிதர்கள் நமக்கு தீமைகள் நினைக்க அவர்கள் வந்து நினைத்தாலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, கருணையுடன் இருக்க வேண்டும். கருணையாக, அதாவது குறிப்பாக ஜீவராசிகளை கொள்வது, மாமிசங்களை உண்ணுவது, இது போன்ற செயல்களிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும். அது வந்து கருணை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. பேராசை அப்படிங்கிறது வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்வது வழக்கம். அதனால் வந்து பேராசை அப்படிங்கிறது ஒரு மனிதனை எப்பொழுதுமே வந்து சாந்தி அடைய விடவே விடாது. அது எப்பொழுதுமே வந்து துரத்தி கொண்டே இருக்கும் ஒரு மனிதனை வந்து. அதனால் வந்து இருப்பதை வைத்து நாம் சுகமடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா இதற்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. அதாவது ஓ எதுக்காவது ஒரு முடிவு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னா 100 மீட்டர் ஓடிட்டு நின்றுக்கலாம். ஆனால் வந்து ஓட்டப்பந்தயம் ஆனால் முடிவே கிடையாதுன்னா அது எப்படி இருக்கும்? எங்கன்னா ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா ஓடலாம், இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா ஓடலாம். ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? இறந்து போயிடும் அதுக்கு. ஒரு அது மாதிரி இந்த பேராசை அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. நம்ம வந்து ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து 40 கோடி ரூபா சம்பாதிக்கும் போதே 50 கோடி ரூபா எப்படி பார்த்தோம், 100 கோடி ரூபா இருந்தால் தானே நமக்கு பார்த்தோம் அப்படின்னு தோணும். இல்லை ஒருத்தன் வந்து ஒரு 5 லட்சரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம 5 லட்சரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, 3 லட்சரூபா வரும்பொழுதே எப்படி 5 லட்சரூபா பார்த்தோம், 10 லட்சரூபானா வேணுமே அப்படின்னு நம்ம மனம் சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு 8 லட்சரூபா பக்கத்தில் வந்தோன்னா அது எப்படி 10 லட்சரூபா பார்த்தோம், ஒரு 20 லட்சரூபா இருந்தால் தானே பார்த்தோம், அப்போ 20 லட்சரூபா சம்பாரிச்சுட்டு நம்ம ரிட்டையர் ஆகிக்கலாம் அப்படின்னு மனம் சொல்லும். அதுக்கப்புறம் 15 லட்சம் 18 லட்சம் பக்கத்தில் நம்ம சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், 20 லட்சரூபா எப்படி பார்த்தோம், குறைஞ்சது ஒரு 40 லட்சம் 50 லட்சமாச்சும் இருக்கணும், இன்றைக்கி விற்கிற விலைவாசிலாம் இந்த 20 லட்சம்லாம் என்னத்துக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லும். அதுபோல் இதுக்கு வந்து முடிவுங்கிறதே கிடையாது, எல்லைங்கிறதே கிடையவே கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து பேராசை வைத்து கொண்டோம் அப்படின்னா துக்கம், அதிகப்படியான துக்கங்கள் ஏற்படும். அதனால் நம்மளோட உடல் வலிமைக்கு ஏற்ப உழைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆசைகளை அளவோடு வைத்து கொண்டு சுகமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் பலவிதமான கருத்துக்களை பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் நாளை பார்க்கலாம். हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.